பார்த்து கொண்டு வருகிற அந்த சப்ஜெக்ட், அந்த போதனைக்கான கருப்பொருள் வந்து ரொம்பவுமே பாரத்தோட கேட்க வேண்டிய ஒரு கருப்பொருள். இதுவரையும் உங்களை பற்றி எனக்கு தெரியாது. இந்த மனம் திரும்புகிற போதனைய நான் ஆரம்பிப்பதற்கு முன்பு இருந்ததை விட அது இப்ப அதிகமா என்ன பயமுறுத்தி இருக்கு. சில பேர் சொல்லுவாங்க, ஒரு பாஸ்டர் இப்படி எல்லாம் பேசக்கூடாது. நம்ம இனத்துல அப்படி இல்லையா, வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகள் தான் அதிகமா இருக்கிறதுனால ஒரு போதகன் கூட தனக்கு பாவம் பிரச்சனையா கொடுக்குதுன்னு ஒத்துக்க மாட்டான். ஆனா இது போதகன் இல்ல, நீ ஜார்ஜ் ஒயிட் ஃபீல்டா இருந்தாலும் அது தொலைய கொடுக்கும். அது தொலைய கொடுக்காம இந்த உலகத்துல வாழ்ந்த ஒரு பெரிய மனுஷன் இல்ல. மோசையையும் அது தொல்லை கொடுத்திருக்கு, எல்லாருக்குமே அது தொல்லை கொடுத்திருக்கு. சாகுற வரையும் அது தொல்லை கொடுக்கும். அதை அடித்து ஒடுக்கி அடக்கி அதுக்கு மேல ஏறி இருந்து வாழ்றதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இப்ப இத பார்க்கிற பொழுது, இதுல விளக்கப்படுகிற சத்தியங்களை பார்க்கிற பொழுது நான் உணர்ந்த இன்னும் அதிகமாகவே பாவம் உணர்த்தப்படுகிறது, பயமுறுத்துறதாக இருக்கிறது. அதனுடைய அந்த கான்சியஸ்னஸ் இல்லாம இருக்க முடியாது. இப்ப அத சில பேர் நினைப்பாங்க அப்படி இருக்கக்கூடாதுன்னு. உண்மையிலேயே அதுதான் நல்லது. எவனுக்கு இந்த மாதிரி சத்தியங்கள் எல்லாம் கேட்கிற பொழுது பாவ உணர்ந்ததிலே ஏற்படாம இருக்கிறதோ அதுதான் ஆபத்தானது. அவிசுவாசிக்கு மட்டும்தான் அந்த உணர்வு இருக்கவே இருக்காது. ஒரு கிறிஸ்தவன் சொல்லி அந்த உணர்வு இல்லாட்டி அவன் மாய்மாலக்காரனா இருக்கணும், இல்லாட்டி போலியா இருக்கணும். எந்த அளவுக்கு அது நமக்கு முன்னால நிக்குதுன்னு தெரியுதோ, அது ஆழமா இன்னும் உணர்த்தப்படுகிறோமோ, அந்த அளவுக்கு நம்ம ஆண்டவரோட நெருக்கமா இருக்கிறோம்னு அர்த்தம். சோ அப்படியான ஒரு கருப்பொருள் இது. ஆகவே தாமஸ் வாட்சனுடைய இந்த மனம் திரும்புதோ நூலை நாம பார்த்து கொண்டு வருகிறோம். அதுல காணப்படுகின்ற அந்த மனம் திரும்புதலில் காணப்படுகின்ற ஆறு மூலப்பொருட்களை ஒவ்வொன்றாக கவனிக்க ஆரம்பித்தோம். இதுவரையில பாவத்தை பாவமாக பார்ப்பது அது முதலாவது மூலப்பொருள். அதுக்கு பிறகு பாவத்திற்கான பக்திக்குரிய துக்கத்தை கொண்டிருப்பது, இது ரெண்டையும் ஆராய்ந்து பார்த்திருக்கிறோம். இதை நான் சொல்லுகிற பொழுதே இதையெல்லாம் நம்ம இன்னைக்கு பிரசங்கத்திலேயோ போதனைகள்லயோ காதால கேட்பதில்லை என்பது உங்களுக்கு தெரியும். அதுக்கு காரணம், தாமஸ் வாட்சன் எதையோ புதுசா நமக்கு எழுதியிருக்கல. மெய் கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படை போதனைகள் இன்னைக்கு திருச்சபைகளும் கிறிஸ்தவர்களும் கைவிட்டிருப்பதுதான் அதுக்கு காரணம். இருந்த போதும் வாட்சன் விளக்கி கொண்டு வருகின்ற இந்த பகுதியை நம்ம கவனத்தோடு வழங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். வாட்சன் ஆரம்பத்திலிருந்தே மெய்யான மனம் திரும்புதலை பற்றி விளக்கம் கொடுத்து வருகிறார். அதை போலி மனம் திரும்புதலில் இருந்து தெளிவாக பிரித்து காட்டியிருக்கிறார். மெய்யான மனம் திரும்புதல் மெய் கிறிஸ்தவத்தினுடைய உயிர் நாடி என்று கூட சொல்லலாம். எந்த அளவுக்கு கிறிஸ்துவில இருக்கின்ற விசுவாசம் நமக்கு ஆழமானதாக உண்மையானதாக இருக்க வேண்டுமோ, அந்த அளவுக்கு மனம் திரும்புதலும் ஆழமானதாக உண்மையானதாக இருக்க வேண்டும். அதுதான் வாட்சனுடைய எதிர்பார்ப்பு. வேதமும் அதைத்தான் எதிர்பார்க்கிறது. அதற்கு குறைந்தது எதுவுமே வாட்சனை பொறுத்த அளவில் மனம் திரும்புதலும் அல்ல, கிறிஸ்தவத்தின் அடையாளங்களும் அல்ல. இந்த இடத்துல போதக ஊழியத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். இன்னைக்கு அநேகர் போதக ஊழியத்துக்கு ரொம்பவும் சுலபமாக பஸ்ல ஏறி விடுவது போல ஏறி விடுகிறார்கள். அதாவது அனுபவம் உள்ள யாருக்கும் கீழே வளர்ந்தவர்களாக இல்லாமல் தாங்கள் நினைத்தபடி ஏதோ ஒரு பைபிள் ஸ்கூலுக்கு போய் எந்தவித பயனுமே இல்லாத ஒரு அறகுறை படிப்பை படித்து அதுக்காக ஒரு சர்டிபிகேட்டை வாங்கிக் கொண்டு ஒரு தனி ஊழியத்தை அமைத்துக் கொள்கிறார்கள். அவர் பெரும்பாலும் இள வயதுல தான் இருக்கிறத நான் காணுகிறேன். அவளுக்கு வேத ஞானமும் முதிர்ச்சியும் மிகவும் குறைவாக இருக்கிறது. வாழ்க்கை அனுபவம் இல்லாம இருக்கிறது. உண்மையில் தவற இலகுவாக செய்துவிடக்கூடிய ஒரு ஆபத்தான கட்டத்தில் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு இருந்திருக்க வேண்டிய அல்லது கிடைத்திருக்க வேண்டிய ஒரு கட்டுப்பாடு, வளர்ச்சிக்கு உரிய ஒரு வழிநடத்தம், முதிர்ச்சி உள்ளவர்களை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பக்குவம் எதுவுமே இல்லாமல் இருக்கிறது. இவர்கள் இப்படிப்பட்டவர்கள் திருச்சபை ஊழியத்தில் இருப்பது நிச்சயம் ஆத்துமாக்களுக்கு பெரிய ஆபத்தை விளைவித்துவிடும். அதுக்கு என்ன செய்யலாம் என்பதை நான் சொல்ல வரவில்லை. நாம படித்துக் கொண்டிருக்கிற இந்த பாடத்துக்கும் இந்த விஷயத்துக்கும் உள்ள தொடர்பு நீங்க உணரணும்னு தான் நான் சொல்லுகிறேன். ஏன்னா பாவத்தை உணரக்கூடிய பக்குவம், அந்த பாவத்தோடு போராடி அதை அன்றாட வெற்றி கொள்ள வேண்டிய ஒரு பக்குவம் அனுபவம், இதெல்லாம் வளர்ந்திருக்காத ஒருவனுக்கு போதக ஊழியம் ஆபத்தானது. அவனுக்கு கீழே இருக்கிற ஆத்துமாக்களுக்கும் அது ஆபத்தானது. இப்படி அனுபவமும் முதிர்ச்சியும் இல்லாதவர்களுக்கு ஒருவருடைய மனம் திரும்புதலை விசுவாசத்தின் ஆரம்பத்திலோ அல்லது விசுவாசியிலோ கருத்தோட கவனித்து ஆத்தும மருந்து கொடுக்கும் பக்குவம் துளி கூட இருக்கார். நிச்சயமாக நான் திருச்சபை ஊழியத்தை ஆரம்பித்த ஆரம்ப காலத்தில் எனக்கு அது அதிகமா இருந்திருக்கிறேன். அது போதகர்களுக்கு கீழே இருந்து ஆவிக்குரிய விதத்தில் வளர்ந்த போதுதான் படிப்படியாக வந்து சேர ஆரம்பித்தது. மனம் திரும்புதலில் ஒருவர் கவனித்து உணர்வது, ஒரு ஆத்மாவில கவனித்து உணர்வது என்பது அதை சாதாரணமா நம்ம எடுத்துக்க கூடாது. அது ஆவிக்குரிய ஒரு ஆத்ம ஆற்றல், ஆத்ம பக்குவம் என்று கூட சொல்லலாம். அதை உலகத்துல ஒரு பைபிள் காலேஜும் யாருக்கும் கொடுக்க முடியாது. ஒரு போதகர் கூட அதை இன்னொருவருக்கு கொடுக்க முடியாது. போலித்தனம் இல்லாத ஒரு மெய்யான ஒரு திருச்சபையில் வேத தகுதிகளை கொண்டிருக்கின்ற போதகர்களுக்கு கீழிருந்து வளர்கிற போது மட்டுமே அப்படியான ஒரு பக்குவம் வந்து சேரும். அத்தோடு ஒருவன் வாழ்க்கையில் தானே பாவத்தோடு போராட்டம் நடத்தி ஆவிக்குரிய விதத்தில் அதை அன்றாடம் வெற்றி கண்டு தொடர்ச்சியான மனம் திருப்புதலை அனுபவத்தில் கொண்டிருந்தால் மட்டுமே அவனால் இன்னொருவரிடத்தில் அதை உணர முடியும், அவருக்கு ஆத்தும உதவியும் செய்ய முடியும். இதுவரை நான் சொன்னதெல்லாம் இல்லாமல் இந்த அனுபவம் கூரையிலிருந்து கொட்டும்னு நினைக்க கூடாது. கடையிலிருந்து பணத்தை கொடுத்து வாங்கவும் முடியாது. போதகர்களும் வாலிப வயதில் இருப்பவர்களும் இதை தாழ்மையோடு சிந்தித்து பார்ப்பது உங்களை நீங்களே அனாவசியமா ஆர்வ கோளாறுல ஊழியத்துல நுழைஞ்சு டார்ச்சர் பண்ணிக்கிறதுல இருந்து காப்பாற்றும். விசுவாசத்தையும் மனம் திரும்புதலையும் பொருட்படுத்தாமல் அவற்றை மிகவும் சாதாரண விஷயங்களாக எடுத்துக்கொண்டு ஆவிக்குரிய ஆத்மா யார், ஆவிக்குரியவர்களாக இல்லாத ஆத்மா யார் என்பது தெரியாமல் ஞான ஸ்நானம் கொடுத்து சபை நடத்துவதனால தான் கிறிஸ்தவர்கள் என்ற பெயர்ல போலிகள் அதிகரித்து இன்றைக்கு மெய்யான மனம் திரும்புதல காண முடியாத நிலையில நாம் இருக்கிறோம். கடந்த முறை பாவத்திற்கான பக்திக்குரிய துக்கத்தை தாமஸ் வாட்சன் விளக்கியதை நம்ம கவனித்தோம். இன்றைக்கு அவர் பாவ அறிக்கை செய்வதை பற்றி விளக்குவதை கவனிப்போம். அந்த ஆறு மூலப்பொருள்கள் மூன்றாவது பாவத்தை அறிக்கை செய்வது. அதாவது மெய்யான மனம் திரும்புதலில் காணப்படுகின்ற இன்றியமையாத அந்த ஆறு மூலப்பொருள்களில் மூன்றாவது மூலப்பொருளான பாவ அறிக்கை செய்வதை பற்றி இப்ப பார்க்க போகிறோம். பாவ அறிக்கை செய்வது என்ற வார்த்தையை நம்ம கேட்ட உடனேயே நமக்கு கத்தோலிக்கர்கள் தங்களுடைய குருமார்களுடைய அவர்கள் இருக்கிற அந்த ஒருத்தர் இருப்பார், ஒரு கூண்டு உள்ளுக்கு போய் அங்க இருந்து பாவ அறிக்கை செய்வது நமக்கு நினைவுக்கு வரும். அதை அறிந்திராதவர்கள் கூட நம் மத்தியில் இருக்கலாம். அதான் கத்தோலிக்க மதம் செய்கிறது. ஒரு மனுஷன், கத்தோலிக்க மதம் சொல்லுகிறது, ஒரு மனிதன் தன் பாவத்தை கூண்டுக்குள்ள இருக்கின்ற ஒரு குருவிடம் அறிக்கை செய்தால் அவனுடைய பாவத்துக்கு அந்த குரு உடனடியாக பரிகாரம் கொடுக்கிறார் என்று அதை நம்பி போதிக்கிறது. அதை நம்பி கத்தோலிக்கர்கள் அந்த பயிற்சியில தொடர்ந்து ஈடுபடுவார்கள். அவர்களை பொறுத்த வரையில் அந்த குருவே அவர்களுக்கு பாவ மன்னிப்பு அளிக்கிறார். இருந்தாலும் அன்று அந்த நேரத்தில் அறிக்கை செய்கிற பாவத்துக்கு மட்டுமே அந்த குரு மன்னிப்பு கொடுக்கிறதா இருக்கிறார். கூண்டையும் குருவையும் விட்டு சபைக்கு வெளியில் போய் அடுத்த சில நிமிடங்களுக்குள்ள செய்து விடுகின்ற பாவத்துக்கு மறுபடியும் கூண்டையும் குருவையும் தேடி அந்த கத்தோலிக்கம் போக வேண்டியிருக்கு. இப்படி ஒருவரின் பாவ மன்னிப்புக்கு வாழ்நாள் முழுவதும் கத்தோலிக்க குருவில் தங்கியிருக்கும்படி செய்கிறது கத்தோலிக்க மதம். உண்மையில் அந்த கத்தோலிக்க குருவும் பாவ அறிக்கை செய்ய வந்த மனிதனின் நிலையிலேயே பாவத்தில் இருக்கிறார். அவர் யார்கிட்ட போய் பாவ அறிக்கை செய்வது? இருவருமே ஒருவரை ஒருவர் சுயநல நோக்கை ஏமாற்றி காலத்தை போக்கிக் கொண்டிருக்கிறார்கள். இருவருக்குமே அவர்கள் செய்கின்ற செயலால் எந்தவித ஆத்மீக பலனும் இல்லை. தற்காலத்தில் ஈவஞ்சேலிக்கல் பிரிவினரிடம் அல்லது கிறிஸ்தவர்களிடமோ பாவ அறிக்கை செய்வது பற்றிய வேத பூர்வமான நம்பிக்கைகள் காணப்படவில்லை. இந்த விஷயத்தில் கத்தோலிக்க மத நம்பிக்கைகள் ஈவஞ்சேலிக்கல் பிரிவினரிடத்தில் கூட அதிகமாக பரவி இருக்கிறது. ஆங்கிலிக்கன் சர்ச் அதிலெல்லாம் பார்க்கலாம். அதனால யார் பாவ அறிக்கை செய்ய வேண்டும், யாரிடம் செய்ய வேண்டும், ஏன் பாவ அறிக்கை செய்ய வேண்டும், எந்த காரியத்துக்காக பாவ அறிக்கை செய்ய வேண்டும், எந்த நோக்கத்துக்காக பாவ அறிக்கை செய்ய வேண்டும் என்பதெல்லாம் தெரியாமலேயே கிறிஸ்தவம் இன்னைக்கு பெரும்பாலும் இருந்து வருகிறது. இது பற்றி ஆங்கிலத்தில் கூட தெளிவாக எழுதப்பட்ட தற்கால நூல்கள் இல்லைன்னு தான் சொல்லலாம். இந்த பாவ அறிக்கையை நாம் இதுவரை பார்த்து வந்திருக்கும் பாவத்தை பாவமாக பார்ப்பதிலிருந்தும் பாவத்திற்கான பக்தியோடு காணப்பட வேண்டிய துக்கத்திலிருந்தும் பிரித்துவிடக்கூடாது. இதுவரையும் பார்த்து வந்திருக்கிற ரெண்டோடும் பிரிக்க முடியாதபடி இணைந்திருப்பதுதான் பாவ அறிக்கை. இவை ஒன்றோடு ஒன்று இணைந்தவை. இது தனித்தனியாக வருவதும் இல்லை, தனித்தனியாக பயிற்சி செய்ய வேண்டியதும் இல்லை. தாமஸ் வாட்சன் இதை விளக்குகிற பொழுது அந்த பகுதியில் 4வது நூற்றாண்டை சேர்ந்த கிரெகரி நேசியன்சன் என்பவர் சொன்ன ஒரு காரியத்தை குறிப்பிடுகிறார். சத்தியத்துக்காக அந்த காலத்தில் ஆகஸ்டினை போல போராடிய ஒரு மனிதன் சொன்ன வார்த்தைகள். அவர் சொல்லுகிறார், பாவ அறிக்கை என்பது காயப்பட்டிருக்கும் ஆத்மாவுக்கு கிடைத்திருக்கும் ஒரு அடிமை என்று சொல்லுகிறார். தமிழ் மொழிபெயர்ப்பில் அது சரியாக மொழிபெயர்க்கப்படவில்லை. என்ன சொல்றாருன்னா, மெய்யாகவே ஒருவன் தான் செய்த பாவத்தை உணர்ந்து காயப்பட்டிருந்தால் இந்த பாவ அறிக்கை அவனுக்கு அடிமையாக இருந்து பணி செய்கிறது. அவன் தன் பாவத்தை அறிக்கை செய்வதற்கு அது துணை போகிறது என்கிறார் நேசியன்சன். பாவ அறிக்கையை பற்றி விளக்க ஆரம்பிக்கிற தாமஸ் வாட்சன் அதன் தன்மை என்ன என்பதை விளக்குவதிலேயே முக்கிய கவனத்தை செலுத்துகிறார். அதை கேட்கும் போதே நீங்கள் யாரிடம் அதை செய்ய வேண்டும், எப்போது எப்படி செய்ய வேண்டும் என்ற கேள்விகளுக்கு பதிலை எதிர்பார்ப்பீர்கள். வாட்சன் தன் கவனத்தை அந்த கேள்விகளில் உடனடியாக காட்டவில்லை. முதலில் நாம் மெய்யான மனம் திரும்புதலில் காணப்படுகின்ற பாவ அறிக்கை எத்தகைய தன்மையுள்ளதாக இருக்கிறது என்பதை உணர வேண்டும். அதிலேயே வாட்சன் தன் கவனத்தை செலுத்துகிறார். வாட்சன் இந்த பாவ அறிக்கை செய்வதை அவசியமானதாக பார்க்கிறார். பாவத்தால் காயப்பட்டிருக்கிறவன் அதை பற்றி பேசாமல் இருக்க மாட்டான் என்பதை வாட்சன் அறிந்திருக்கிறார். இங்க வாட்சன் முதல் தடவையாக கிறிஸ்துவிடம் விசுவாசத்தோடு வருகிற ஒருவனில் காணப்பட வேண்டிய மனம் திரும்புதல் அல்லது விசுவாசிகள் அன்றாடம் காணப்பட வேண்டிய மனம் திரும்புதல் என்று பிரித்து பார்க்கவில்லை. பொதுவாகவே விசுவாசத்தை அடைந்திருக்கிற அனைவரிலும் காணப்பட வேண்டிய மனம் திரும்புதலில் ஒரு முக்கிய அம்சமாக இருக்கின்ற பாவ அறிக்கையை பற்றியே அவர் விளக்குகிறார். கடைசி முறையா, கடைசி தடவையா எப்ப நீங்க பாவ அறிக்கை செய்திருக்கிறீங்க? ஆண்டவரிடத்தில் எல்லாமே ஜெபம் பண்றோம் இல்லையா? எல்லாம் ஜெபம் பண்றோம். சிலர் நீளமா பண்ணுவாங்க, சிலர் குறைவா பண்ணுவீங்க. பாவத்துக்கு அறிக்கை செய்வது அந்த ஜெபத்துல இருக்கிறதா இருந்திருக்கிறதா? இந்த பாவ அறிக்கை என்பது ஒரு விசுவாசி பாவத்தை தன்னில் உணர்ந்து காயப்படுகிற பொழுது அவன் தன்னையே குற்றப்படுத்திக் கொள்ளுகிற ஒரு ஆத்ம அனுபவமாக இருக்கிறது என்று வாட்சன் விளக்குகிறார். எந்த ஒரு மனுஷனும் அவன் மெய்யான கிறிஸ்தவனாக இருந்தான், காலையில எழும்புற நேரத்துல இருந்து அவன் ஜபம் பண்ண வேதம் வாசிக்கிற அந்த நேரத்துக்குள்ளாக கூட எந்தவித ஒரு பாவமும் உணர்த்தப்படாம பரிசுத்தவனா இருந்திட முடியாது. நிச்சயமா ஏதோ ஒரு பாவமோ சில பாவங்களோ அவனுக்கு நிச்சயமா அவன் இருதயம் உணர்த்தும். அது ரொம்ப பார தூரமா இருந்ததா இருந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பாவங்கிறது பாவம்தான், ஆனா அந்த உணர்வே இல்லாமல் இருந்தா அது ஆபத்து. அது கிறிஸ்தவமான கேள்வி கேட்க வேண்டிய ஒரு நிலையே வந்துடும். ஆகவே ஆரம்பத்திலிருந்தே வாட்சன் பாவத்துக்காக மனம் திரும்புகிறவர் தன் பாவத்தை உணர்ந்து அதற்காக அவன் தன்னை எந்த வகையில் பார்த்து குற்றப்படுத்திக் கொள்ளுகிறான் என்பதை விளக்க ஆரம்பிக்கிறார். இதுவே அவரை பொறுத்த அளவில் பாவ அறிக்கையாக இருக்கிறது. பாவத்தால காயப்பட்டு கடவுளுக்கு முன்பாக வருகிற பொழுது இந்த வகையில் நாம் நம்மை குறை குற்றப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிறார் வாட்சன். பவுலினுடைய வார்த்தைகளை இந்த இடத்துல வாட்சன் நினைவுபடுத்துகிறார். 1 Corinthians 11:13 இருந்து, நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். என்ன அர்த்தம்? நம்மை நாமே பரிசோதனை செய்து இருதயத்தை ஆராய்ந்து பார்த்து எந்த நிலையில் இருக்கிறோம் என்று அறிந்து நம்மை குற்றப்படுத்திக் கொண்டால் நாம் நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம். நம்மையே நம்ம சரி செய்து கொள்றதுக்கு ஆவிக்குரிய விதத்தில் ஆண்டவர் ஒரு வாய்ப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை நம்ம பயன்படுத்தணுங்கிறார் பவுல். இதுல இருந்து மெய்யான மனம் திரும்புதல் காணப்பட வேண்டிய பாவ அறிக்கைக்கு அவசியமானது நம்மை நாமே சுய பரிசோதனை செய்து கர்த்தருக்கு முன் நியாயம் தீர்த்து கொள்ளுவது என்பதை நம்ம உணரணும். அநேகர்ல காணப்படுகிற பிரச்சனையே தன்னுடைய இருதயத்தினுடைய தன்மையையும் அதன் பொல்லாப்பான செயல்களையும் பார்க்க மறுப்பதுதான். நமக்கு காலையிலிருந்து படுக்க போகும் நேரம் வரைகிற இலகுவாக வருவது அடுத்தவனுடைய தவறுகளை நினைத்து பார்ப்பதுதான். அதை நிறுத்துங்கிறார் வாட்சன். உன் இருதயத்தை நீ பார்க்க மறுத்தால் உன்னிடம் அன்றாட மனம் திரும்புதலுக்கான அடையாளமே இல்லை என்கிறார் வாட்சன். ஆகவே பாவ அறிக்கை, கடவுளுக்கு முன் பாவத்தை நாம் கவனித்து அதற்காக காயப்பட்டு நம்மை பற்றி நாமே கடவுளிடம் செய்கின்ற அறிக்கைக்கு பெயர்தான் பாவ அறிக்கை. அதே நேரம் வெறும் பாவ அறிக்கை மட்டும் மனம் திரும்புதலுக்கு அடையாளமாக இருக்காது என்பதை நமக்கு உணர்த்துவதிலும் வாட்சன் மிகவும் கவனமாக இருக்கிறார். அநேகர் பாவ அறிக்கை செய்திருக்கிறார்கள், ஆனால் அவர்களில் மெய்யான மனம் திரும்புதல் காணப்படவில்லை என்கிறார் வாட்சன். அதற்கு காரணமாக, உதாரணமாக அவர் இஸ்ரவேலர்களை காட்டுகிறார். அவர்கள் பல தடவைகள் தங்களுடைய பாவத்தை அறிக்கை செய்திருந்தும் கடவுளுக்கு முன்பாக மனம் திரும்பாமலேயே இருந்திருக்கிறார்கள். நாமே பாவ அறிக்கை செய்கிற பொழுது அது அவசியம் என்று சொல்லுகிற வாட்சன், அப்படி நாம் அதை செய்கிற பொழுது சாத்தானுக்கு இடம் கொடுப்பதை தவிர்த்து விடுகிறோம் என்கிறார். சாத்தான் எப்பொழுதுமே நம்மை பற்றி குறை சொல்லுவதை கடமையாக வைத்திருக்கிறான். நம்மை நாமே குற்றம் சாட்டி கொண்டால் சாத்தான் நம்மை பற்றி தவறாக குற்றம் சாட்டுவதற்கு நாம் இடம் கொடுக்காமல் இருந்துவிட முடியும். ஒரு நிமிடமாக தன்னை கடவுளுக்கு முன் குற்றம் சாட்டிக் கொள்வதற்கு அவனுக்கு அதிகமான தாழ்மை தேவை. தாழ்மை இல்லாவிட்டால் மனம் திரும்புதலுக்கு இடமில்லை. தாழ்மை உள்ளவனே தன்னை கடவுளுக்கு முன் குற்றம் சாட்டிக் கொள்வதற்கு முன் வருவான். சங்கீதம் 51 பாத்தீங்களா இல்லையா? அது ஆரம்ப பகுதி பூரா எந்த அளவுக்கு தாவீதினுடைய பாவம் அவன் கண்முன்னால நிற்கிறது, அவனை வருத்துகிறது, காயப்படுத்தி இருக்கிறது, துன்பத்தை கொடுக்கிறதுங்கிற அவனுடைய பாவ அறிக்கையில பார்க்கிறோம். இப்ப தாவீத பொறுத்த அளவுல அது ஒரு பெரிய பாவத்தை செய்து விட்டான். நிச்சயமா அந்த மாதிரி பாரதூரமான பாவத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. பாவத்தால காயப்படுவதற்கும் அதை உணர்வதற்கும் கர்த்தருக்கு முன் அறிக்கை செய்வதற்கும் எல்லா பாவங்களுக்கும் அந்த விதமாக நம்ம செய்யணும்னு சொல்லுகிறது வேதம். இந்த இடத்துல வாட்சன் எந்த அளவுக்கு மெய்யான ஆத்மீக மனம் திரும்புதலை வலியுறுத்துகிறார் என்பதை கவனியுங்கள். தற்காலத்துல காணப்படுகின்ற கிறிஸ்தவம் எந்த அளவுக்கு இந்த உலக இன்பத்தை ஈஸியாக அனுபவிக்கலாம் என்பதிலேயே கவனத்தோடு இருக்கிறது. எத்தனை ஈஸியாக கிறிஸ்தவனாக சபையில் இருந்து விடலாம் என்பதற்கான வசதிகளை போதகர் இன்னைக்கு செய்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். வாலிபர்கள் அந்த இன்பத்தை ஈஸியாக அனுபவிக்க கிறிஸ்தவ இசை கச்சேரி, வாலிபர்கள் கூட்டம், இதையெல்லாம் சபை ஏற்பாடு செய்து கொடுக்கிறது. பெரியவர்களுக்கு சோசியல் கூட்டங்கள் நடத்தி வைத்து ஆத்மீக உயர்ச்சிக்கும் வளர்ச்சிக்கும் அவசியமானதை எல்லாம் என்ன செய்து விடுகிறார்கள், ஒதுக்கி வைத்து விடுகிறார்கள். வாட்சனும் அவரை போன்ற பியூரிட்டன்களும் என்ன செய்திருக்கிறார்கள் தெரியுமா? பரலோகத்து இன்பத்தை இந்த உலகத்தில் இப்போதே அனுபவிக்க கிறிஸ்து நம்மை ரட்சித்திருப்பதனால் பரலோகம் போகும் வரை காத்திருக்காமல் அந்த ஆத்மீக வளத்தை இங்கேயே அனுபவிப்பதற்கான சகல ஆத்மீக முயற்சிகளையும் ஆண்டவர் காட்டுகின்ற வழிப்படி செய்வதிலேயே முழு கவனத்தையும் செலுத்தியிருக்கிறார்கள். அவர்களை பொறுத்தவரையில் அதுவே இந்த உலகத்தில் அதிகம் கவனம் செலுத்த வேண்டிய அவசரமான பணியாக இருந்திருக்கிறது. ஈனோக்கு ஆண்டவரோடு நெருங்கி உறவாடி ஒரு நாள் அவர் இருக்கும் இடத்திற்கே போய்விட்டான் இல்லையா? அதே போல் யோபுவும் நோவாவும் இந்த உலகத்தில் கர்த்தரோடு இருக்கும் உறவில் அதிக அக்கறை காட்டி பாவத்தோடு போராடம் நடத்தி அன்றாட மனம் திரும்புதலில் ஆத்மீக சுகம் காணவில்லையா? அதில் கவனம் செலுத்துவதே நம் வாழ்க்கை குறிக்கோள் என்று பியூரிட்டன்கள் நம்பி வாழ்ந்திருக்கிறார்கள். அத்தகைய ஆத்மீக வாழ்க்கை வாழ துடிக்கிறவன் தன்னை கடவுளுக்கு முன் அன்றாடம் தாழ்த்தி தன் இருதயத்தை பரிசோதனை செய்து பார்த்து தன்னுடைய எண்ணங்களை ஆராய்ந்து பார்த்து தன்னில் காணப்படுகின்ற அசுத்தங்களை கடவுளுக்கு முன் காயத்தோடும் வருத்தத்தோடும் அன்றாடம் அறிக்கை செய்வான். இது பியூரிட்டன்களின் கிறிஸ்தவ வாழ்க்கை. அவர்கள் வேதத்தில் கண்ட மெய்யான கிறிஸ்தவ வாழ்க்கை இதுதான். இதை வலியுறுத்தி சபை நடத்துகிறவர்கள் நம்ம மத்தியில் எத்தனை பேர் இருக்கிறோம்? உலக சுகத்துக்கு தீனி போட்டு நம்ம அடித்து விடக்கூடிய எத்தனையோ விஷயங்கள் நம்மை சுற்றி இன்று இருந்து வருகின்றன. அதையெல்லாம் இருக்க வேண்டிய இடத்தில் வைத்து அனாவசியமான எதிலும் அகப்பட்டு கொள்ளாமல் இருதயத்தை கட்டுப்படுத்தி உள்ளிருக்கும் பாவம் அட்டகாசம் செய்யாமல் கவனத்தோடு இருந்து அவ்வப்போது பாவத்தை செய்து விடுகிற பொழுது அவற்றை பாவமாக பார்த்து உணர்ந்து அதற்காக காயப்பட்டு உள்ளத்திலே துக்கத்தோடு வருந்தி அவற்றை தாழ்மையோடு கடவுளுக்கு முன் அறிக்கை செய்வதைத்தான் பியூரிட்டனான வாட்சன் வலியுறுத்துகிறார். அதையே வேதமும் மெய்யான கிறிஸ்தவமாக விளக்குகிறது. ஆரம்பத்திலேயே பாவ அறிக்கை என்பது இருதயத்தில் காயப்பட்டு கடவுளுக்கு முன் நம்மை நாமே நியாயம் தீர்த்து அறிக்கை சரியானதாகவும் அப்படியா அதற்குரிய தகுதிகளை கொண்டிருப்பதாகவும் அந்த பாவ அறிக்கை அதற்குரிய தகுதிகளை கொண்டிருப்பதாகவும் இருக்க வேண்டும் என்பதை உணர்ந்த வாட்சன் அந்த பாவ அறிக்கைக்கான சரியான முறையான தகுதிகளாக 8 அம்சங்களை விளக்குகிறார். இது பற்றி எழுதுகிற பொழுது நவீன கிறிஸ்தவ எழுத்தாளர் இந்த அளவுக்கு போக மாட்டாங்க. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது வெறும் மத வாழ்க்கை அல்ல, அது ஆண்டவரோடு இந்த உலகத்தில் ஈனோக்கு போல நெருங்கி வாழ்கிற வாழ்க்கை என்று உணர்கிறவன் தான் இந்த அளவுக்கு பாவ அறிக்கையையும் கூட பரிசுத்தமானதாக வேதபூர்வமானதாக இருக்க வேண்டும் என்பதில் அதிக கவனத்தை காட்டுவான். பரலோகம் போவது என்பது அத்தனை சுலபம் என்று நினைக்கிறீர்களா? ஈஸியாக உடலை வருத்தாமல் உள்ளத்தை வருத்தாமல் சின்ன சின்ன ஜபத்தை செய்துவிட்டு பாவத்தை பல்விளக்குவது போல அன்றாடம் செய்து வாழ்கிறவன் போக போவது பரலோகம் அல்ல, நரகம் மட்டும்தான். மறுபடியும் பியூரிட்டன் பெரியவர்களின் ஆழமான ஆவிக்குரிய இருதய ஆராய்ச்சியை பற்றி இங்கே குறிப்பிடாமல் இருக்க முடியாது. பொதுவாக பாவ அறிக்கையை பற்றி ஒரு பத்தியில் ஒரு பேராகிராஃபில் சொல்லிவிட்டு வாட்சன் போயிருக்கலாம். அதுதான் நவீன கிறிஸ்தவ எழுத்தாளர்கள் செய்வார்கள். ஆனால் பியூரிட்டன் பெரியவர்கள் உண்மையான ஆவிக்குரிய ஆத்தும கரிசனை உள்ளவர்கள். அவர்களுக்கு தங்களுக்குள் இருக்கும் இருதயத்தின் தன்மை தெரிந்திருந்தது. பாவத்தோடு அவர்கள் அன்றாடம் போராட்டம் நிகழ்த்தி இருப்பதால் அத்தகைய அன்றாட ஆவிக்குரிய போராட்டமும் அதனால் உண்டாகும் ஆவிக்குரிய விளைவுகளையும் அவர்கள் நன்றாக அறிந்து உணர்ந்திருந்தார்கள். அதனால்தான் அவருடைய பிரசங்கங்களிலும் எழுத்துக்களிலும் இந்த அளவுக்கு பாவத்தை பற்றியும் மனம் திரும்புதலை பற்றியும் பாவ அறிக்கையை பற்றியும் நம்மால் வாசிக்க முடிகிறது. இப்ப வாட்சன் விளக்குகிற மெய்யான பாவ அறிக்கைக்கான தகுதிகள் யாவை ஒவ்வொன்றாக பார்ப்போம். முதலாவது, ஒருவன் தானே முன்வந்து பாவ அறிக்கை செய்கிறவனாக இருக்க வேண்டும். தானே முன்வந்து வாலண்டியராக பாவ அறிக்கை செய்கிறவனாக இருக்க வேண்டும். பாவ அறிக்கை வேறு யாரோ அல்லது சபையோ வலியுறுத்தி செய்ய வேண்டியது அல்ல. மற்றவர்கள் சொல்லி செய்யப்படுவது எல்லாமே கிரியை. மனம் திரும்புதல் கிருபையின் கனியாக இருப்பதால் அதோடு தொடர்புடையதாக இருக்கின்ற பாவ அறிக்கை தானாகவே ஒருவரில் ஆவியின் உந்துதலால் காணப்பட வேண்டும். பாவம் செய்தவன் தான் பாவத்தை உணரணும், பாவத்தை அறிக்கை செய்யணும். பரத்துக்கு முன்பாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன் என்று கெட்ட குமாரனும் தாவீதும் சொன்ன போது தேன் கூட்டிலிருந்து தேன் கொட்டுவது போல தானே அவர்களில் இருந்து அது வந்ததாக இருந்தது அந்த பாவ அறிக்கை. தேவ கோபத்தினுடைய, வாட்சன் சொல்லுகிறார், தேவ கோபத்தினுடைய உக்கிர வெறியின் நெருப்பு பொறி தன் மனச்சாட்சியில் விழும் அனுபவத்தை பெற்றவனே பாவ அறிக்கை செய்வான் என்று. பாவத்தை உணராதவன், அதனால் காயப்பட்டு தன் உள்ளத்துல வருந்தாதவன் ஒரு நாளும் பாவ அறிக்கை செய்ய முடியாது, செய்யவும் மாட்டான். ஆகவே ஒருவன் முன்வந்து பாவ அறிக்கை செய்கிறவனாக இருக்க வேண்டும். இரண்டாவது, அது குற்ற உணர்வோடு கூடிய துக்கத்தோடு வருந்துகிற பாவ அறிக்கையாக இருக்க வேண்டும். ஆங்கிலத்தில் ஒரு சின்ன வார்த்தையை வாட்சன் பயன்படுத்துகிறார். ஆங்கிலத்தில் அந்த வார்த்தை வந்து கம்பங்ஷன். அது நம்ம வளமையா பயன்படுத்த மாட்டோம், எழுதுகிற நேரத்தில் ஆங்கிலத்தில் பயன்படுத்துவோம். வார்த்தைகள் ரொம்ப முக்கியம் தெளிவா ஒரு விஷயத்தை சொல்லுவதற்கு. இந்த கம்பங்ஷன்னா என்னது? குற்ற உணர்வோடு கூடிய ஒரு துக்கத்தோடு வருந்துகிற. தமிழ்ல அத்தனை வார்த்தை தேவையா இருக்குது ஒரு ஆங்கில வார்த்தையை விளக்குவதற்கு. ஒரு சாதாரண உலக துக்கம் மாதிரி இல்லைங்கிறத காட்டுறதுக்கு இந்த கம்பங்ஷன் தேவையா இருக்கு. குற்ற உணர்வோடு கூடிய அதனால் ஏற்பட்ட துக்கத்தோடு வருந்துகிற பாவ அறிக்கையாக அது இருக்க வேண்டும் வாட்சன் சொல்றாரு. ஆகவே பாவத்துக்காக ஆழமாக வருந்த வேண்டும், சின்னதா இருந்தாலும் பெரிதா இருந்தாலும் சார். பலர் அறிக்கை செய்வார்கள் தண்ணீர் குழாயில் தண்ணீர் ஓடுவது போல, ஆனால் வருந்துவதே இல்லை என்கிறார் வாட்சன். உண்மையான பாவ அறிக்கை இருதயத்தில் சுமையை விட்டு வைக்குமா? தாவீது தன் அக்கிரமங்கள் பாவச் சுமையைப் போல என்னால் தாங்க முடியாதபடி இருந்தது என்றான். பாவத்தை அறிக்கை இடுவது என்பது ஒன்று, அதை உணர்வது என்பது இன்னொன்று என்கிறார் வாட்சன். பாவத்தை உணராமல் அதில் அதனால் பாதிக்கப்படாமல் அறிக்கை இடுவது என்பது மாம்சத்தில் உண்டாவது, ஆவியினால் அல்ல. மூன்றாவது, பாவ அறிக்கை உண்மை உள்ளதாக இருக்க வேண்டும். ஆகஸ்டீன் சீர்திருத்தவாதி ஆகஸ்டின் சொன்னார், தன் வாய் அறிக்கையிட்ட பொழுதும் இருதயம் இன்னும் இல்லை ஆண்டவரே என்று சொன்னதாம். தன்னுடைய அனுபவத்தை சொல்ற, வாய் அறிக்கையிட்ட பொழுதும் தன்னுடைய இருதயம் சொல்றது இன்னும் இல்லை ஆண்டவரே. உண்மையான கிறிஸ்தவன் அப்படி இருக்க மாட்டான். பாவத்தை உணர்ந்து வருந்தி அறிக்கையிடுவான். உணர்ந்த பாவத்தை அவன் வெறுக்கவும் செய்வான். நாலாவது, மெய்யான பாவ அறிக்கை பொதுவானதாக இல்லாமல் பாவங்களை குறிப்பிட்டு அறிக்கையிடுவதாக இருக்கும். கேடானவன் பொதுவான பாவ அறிக்கை செய்வான், லோர்ட் என்ன மன்னிச்சிருங்க, நான் பாவத்தை செய்துட்டேன், ஆனா என்ன பாவம்னு சொல்லவே மாட்டான். ஏ அந்த வார்த்தைக்குள்ளாக அவன் ஒளிஞ்சுக்கிறான் பாருங்க. அவன் தன்னுடைய பாவங்களை அந்த சென்டென்ஸ்ல மறைச்சிடுறான். நான் பாவி, பாவம் செய்து விட்டேன் என்று பொதுவாக சொல்கிறவன் எந்த பாவத்தை செய்தேன் என்று சொல்ல மாட்டான். அவனில் உண்மை இல்லை. மெய் கிறிஸ்தவனுக்கு தான் செய்த பாவம் நன்றாகவே தெரியும். அதை அவன் உணர்வான். உணர்ந்ததை அறிக்கை செய்வான், குறிப்பிட்ட பாவங்களுக்காக. அதாவது செய்த பாவங்களை, உணர்ந்த பாவங்களை குறிப்பிடாமல் அறிக்கை செய்தால் அந்த அறிக்கை உண்மையானதல்ல. ஐந்தாவது, மெய்யான பாவ அறிக்கை செய்கிறவன் பாவத்தின் மூலத்தை உணர்ந்து அந்த அறிக்கையை செய்கிறவனாக இருப்பான். அதாவது மெய்யான பாவ அறிக்கை செய்கிறவன் பாவத்தின் ஆழத்தை மட்டுமல்லாமல் அதன் பிறப்பிடத்தையும் அறிந்து உணர்ந்தவனாக இருப்பான். தாவீது என்ன சொன்னான், தான் புற்குணத்தில் உருவானதாக சொன்னான், தன் தாயின் கருவில் இருந்து தான் பாவியாக இருந்தேன் என்றான். ஒரு பாவம் உணர்த்தப்பட்டு அதை ஆண்டவருக்கு முன் அறிக்கை செய்கிறவன் அதுக்கு எங்கிருந்து அதை ஆரம்பித்ததுன்னு அந்த மூல காரணத்தையும் தன்னுடைய ஜென்ம பாவத்துக்காகவும் அவன் வருந்தி அறிக்கை செய்வான். ஆறாவது, பாவ அறிக்கை பாவத்தின் எல்லா சூழ்நிலைகளையும் சந்தர்ப்பங்களையும் தொடர்பு படுத்தியதாக இருக்க வேண்டும். அதாவது எந்த சூழ்நிலைகளுக்கெல்லாம், சந்தர்ப்பங்களுக்கெல்லாம் எதிராக பாவத்தை செய்திருக்கிறோம் என்ற உணர்வோடும் அறிவோடும் பாவ அறிக்கை இருக்க வேண்டும். உதாரணத்துக்கு சொல்ல போனா, ஆண்டவரே நீ எத்தனை விதமாக ஆசித்திருக்கிறீர், சபையை கொடுத்திருக்கிறீர், கிருபையா போசித்திருக்கிறீர், வார்த்தையை பஞ்சமில்லாம கேட்கும் உதவியை செய்திருக்கு, இவையெல்லாம் இருந்தும் இதை செய்திருக்கிறேனே பாத்தீங்களா. அதுதான் வாட்சன் சொல்ல வர்றாரு. ஏழாவது, நாம் பாவ அறிக்கை கர்த்தரை எந்த விதத்திலும் குற்றப்படுத்துவதாக இருக்கக்கூடாது. உங்களாலதான் இது வந்ததுன்னு ஆண்டவர்கிட்ட சொல்லக்கூடாது. பாவ அறிக்கை பாவத்துக்கு சமாதானம் தேடுவதாக, அதை பெரிதாக காட்டாததாக, அதற்கும் கர்த்தருக்கும் சம்பந்தம் இருப்பதாக காட்டக்கூடாததாக இருக்க வேண்டும். நெகேமியாத்தனுடைய பாவ அறிக்கையில் கர்த்தருடைய நீதியை நிலைநிறுத்தினார். நீர் செய்தது அனைத்தும் நீதியானது என்றிருக்கும் மெய்யான பாவ அறிக்கை. தாவீது கர்த்தர் தண்டித்த பொழுது அவனுடைய பாவத்துக்காக அவனுக்கு ஆண்டவர் கொடுத்த அத்தனை தண்டனையையும் அவன் நீதியானதாக பார்த்தான். நிச்சயமாக தான் அனுபவிக்க வேண்டியதாக அவன் பார்த்தான். எட்டாவதாக, நம் பாவ அறிக்கை மீண்டும் அந்த பாவத்தை செய்துவிடக் கூடாது என்ற வைராக்கியத்தோடு செய்யப்படுவதாக இருக்க வேண்டும். இல்லாட்டி பாவ அறிக்கையை செய்வதிலேயே பிரயோசனம் இல்லை. ஒரிகன் இன்னொரு சர்ச் ஃபாதர் அவர் சொல்றாரு, பாவ அறிக்கையானது ஆத்மா வாந்தி எடுப்பதற்கு ஒப்பானது, அதனால் மனச்சாட்சியினுடைய பாரம் குறைந்து அது லேசாகி விடுகிறது. பாவ அறிக்கை செய்து வாந்தி எடுத்த பிறகு அந்த வாந்தியை நோக்கி நாம் திரும்ப போகக்கூடாது. மன்னிக்கப்பட்ட பாவத்தை மீண்டும் செய்கிற எவனையும் ஒரு அரசன் மன்னிப்பானா என்று கேட்கிறார் வாட்சன். ஆகவே ஒரு தீர்மானத்தோடும் உறுதியோடும் வைராக்கியத்தோடும் செய்த பாவத்துக்காக வருந்தி தன்னை குற்றப்படுத்தி பாவ அறிக்கை செய்கிற பொழுது அங்க திரும்பி அந்த இதுக்கு போயிடக்கூடாதுங்கிற ஒரு உறுதி இருக்கும். இதெல்லாம் உங்ககிட்ட இருக்கா. பாவ அறிக்கைக்கான இந்த 8 தகுதிகளையும் விளக்கிவிட்டு வாட்சன் உடனடியாக ஒரு பயன்பாட்டை தருகிறார், ஒரு அப்ளிகேஷன். அதில் மனம் திரும்புதலில் இத்தகைய பாவ அறிக்கை அவசியம் தானா என்ற ஒரு கேள்வியை கேட்டுவிட்டு 4 விதமான மனிதர்களுக்கு எதிராக காணப்படும் குற்றச்சாட்டுகளை நம் முன்னால் வைத்து மனம் திரும்புதலில் பாவ அறிக்கை இருக்க வேண்டியதின் அவசியத்தை உணர்த்துகிறார். இதெல்லாம் கேட்கலாம், இதெல்லாம் அவசியமா, இவ்வளவு தூரம் போகணுமா அப்படின்லாம் சாப்ப நீங்க கூட இப்ப யோசிக்கலாம். அதுக்காகத்தான் வாட்சன் சிந்தித்து நம்ம மனசுல இருப்பதை அறிந்து இந்த உதவியை செய்கிறார். சில பேர் இருக்கிறாங்க, 4 ஆளுங்களை குறிப்பிடுகிறார், தங்களுடைய பாவங்களை மறைக்கிறவர்களை இது கண்டிக்கிறது. மனுஷன் ஆவிக்குரிய மனுஷனா இருந்தாலும் அவன் இயல்புள்ள பாவத்தை மறைக்க பார்ப்பான். அதனாலதான் நம்ம பாவத்தோட போராட வேண்டி இருக்கிறது. ஆகவே பாவங்களை, தாங்கள் செய்த பாவங்களை மறைக்கிறவர்களை இந்த பாவ அறிக்கை செய்வது கண்டிக்கிறது. அப்படி இருக்கக்கூடாது, மறைத்து வாழாதே என்கிறது. நீ செய்ய வேண்டியது பாவ அறிக்கையே தவிர ஆண்டவருக்கு முன் பாவத்தை மறைப்பது அல்ல. 2, பாதி பாவங்களை மட்டும் அறிக்கை செய்கிறவர்களை அது கண்டிக்கிறது. பாவ அறிக்கை செய்கிற பொழுது அதை முழுசா ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய்யறதில்லை, அங்க கொஞ்சம் இங்க கொஞ்சமா செய்கிறது, ஏதோ ஆண்டவருக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு ஒரு நினைப்புல. அப்படி நினைக்க முடியுமா? ஓப்பனா வெளிப்படையாக செய்ததை ஆண்டவருக்கு சொல்லணும், அதுதான் பாவ அறிக்கை. 3, தங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்கிற போதும் அவற்றின் தன்மையை லேசானதாக காட்டி அறிக்கை இடுகிறவர்களை அது கண்டிக்கிறது. உண்மைய ஒத்துக்கணும், பாவம் பாவம். அதான் ஆரம்பத்திலேயே பார்த்தமே, பாவத்தை பாவமா பார்க்கணும். எந்த பாவமாக இருந்தாலும், எவ்வளவு சின்னதாக இருந்தாலும் அதனுடைய தன்மை பாவமாகத்தான் இருக்கிறதே தவிர வேறாக இருப்பதில்லை. ஆண்டவர் சொல்வதெல்லாம் பாவத்துக்கான அறிக்கையை தவிர, நீங்க வந்து ஒரு கிரிக்கெட் விளையாடுற நேரம் அவன் போல் பண்ணதை கவனிக்காம இருந்து அவுட் ஆனதை சொல்லலைங்க, அதுக்காக அறிக்கை செய்ய வேண்டியதில்லை ஜபத்தில். ஏன்னா அது பாவமா இல்ல? பாவம்னா என்ன யோசிக்கணும். வேதம்னா எது பாவம்னு காட்டுகிறது. இன்னொருத்தனை பத்தி அசிங்கமா பேசுறது, இல்லாட்டி மனைவி கணவனை திட்டி விடுவது, கணவன் அதையே செய்வது, குழந்தைகளை போட்டு கண்ணு தெரியாம அடிப்பது, எப்படியோ எவ்வளவோ இருக்கு. இதெல்லாம் பாவம். வேதத்தினுடைய சத்தியங்கள் எல்லாம் வெறுக்கிறது தவறு என்று சொல்லுகிறது. இதெல்லாம் நம்ம பாவமா பார்க்க தெரியும். அதனால்தான் தேவன் வேதத்தில் இருக்கிற 10 கட்டளைகள், இந்த ஒழுக்க நீதி கட்டளைகள், வினாவிட போதனை எல்லாம் விளக்கப்படுத்துவதெல்லாம் நமக்கு அவசியம். கண்ணாடி மாதிரி ஒரு காரியம் பாவமா இல்லையான்னு நமக்கு சொல்றது வேதம் மட்டுமே. வேதம் தெரியாம இருந்தா உனக்கு பாவத்தை பத்தியே தெரியாது. அதான் வேதம் அவசியம். நம்ம பாட்டுக்கு நினைச்சுக்க கூடாது இது பாவம் இல்லை. ஒரு இந்துவா இருந்தா அவன் 2 மனைவி வச்சிருப்பான், அவனுக்கு அது பாவமா தெரியுமா? தெரியாது. ஒரு கிறிஸ்தவனுக்கு அது பாவமா தெரியணும். 10 கட்டளைகள் சொல்றா இல்லையா? ஆண்டவர் ஆதாமுக்கு 1 மனைவியை தான் கொடுத்தார். ஆகவே கிறிஸ்தவனுக்கு எது பாவம் எது பாவம் இல்லைன்னு சொல்லுவது வேதம் மட்டுமே, நாமளே நினைச்சுக்க முடியாது. இன்னைக்கெல்லாம் சமுதாயம் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு, பாவத்தை அதிகப்படுத்தி இருக்கிறாங்க. ஆண்டவருடைய படைப்புக்கும் ஒழுக்கத்துக்கும் வித்தியாசமான விளக்கம் கொடுக்கிற சமுதாயம், அது தவறு என்பதை நம்ம உணர்ந்து அதையெல்லாம் தவிர்த்துக் கொள்வதற்கு சிந்தனையிலையும் செயலையும் நமக்கு உதவுவது வேதம். அப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, வேதத்தை வேதமாக அதனுடைய அதிகாரத்தையும் போதுமான தன்மையையும் நம்பாத சபைகள் என்ன செய்ய போகுது? பாரம்பரிய சபைகளை போல, லிபரல் சர்ச்சஸ போல, இல்லாட்டி வேதம் தெரியாத போதகர்களை போல, இவங்களுக்கு எல்லாம் பாவத்தை பாவமா பார்க்கவே முடியாது. அப்ப அவங்க இருக்கிற ஆத்துமாக்களுக்கும் பெரிய ஆபத்தா தான் இருக்கும். நாலாவதாக ஒரு கூட்டத்தை சொல்லுகிறார், பாவ அறிக்கையிடும் மனதில்லாமல் தங்கள் பாவங்களை நியாயப்படுத்துகிறவர்களையும் இது கண்டிக்கிறது. இது ரொம்ப பேர் இருக்கிறாங்க, பாவ அறிக்கையிடுவதற்கு மனதில்லாமல் தங்களுடைய பாவத்தை நியாயப்படுத்துற. நான் என்ன ஆண்டவரை செய்யறது, அவன் எல்லாம் அப்படி அதுக்கு காரணமா இருந்துட்டான் சொல்ல முடியுமா? தன்னை குற்றப்படுத்துகிறதுக்கு தயாரா இருக்கிறவனா இருக்கணும் கிறிஸ்தவன். அப்படி இல்லாதவனு கிட்ட இல்ல எது, தாழ்மை. தாழ்மை இல்லாதவன் எப்படி இருக்கிறான்? அவன் மோசமானவனா இருக்கிறான். நம்ம தாழ்த்திக்கிறதுக்கு வெக்கப்படக்கூடாது, பயப்படுத்தக்கூடாது. எந்த அளவுக்கு தாழ்மை இருக்கிறதோ அங்க ஆவிக்குரிய உயர்வு இருக்கும். இந்த இடத்துல பயன்பாட்டுக்கு வருகிற வாட்சன் ஆகஸ்டீன் சொன்ன ஒரு விஷயத்தை நினைவூட்டுகிறார். ஆகஸ்டீன் சொல்லி இருக்கிறார், பாவ அறிக்கை நரகத்தின் வாயை அடைத்து பரலோகத்தின் கதவுகளை திறக்கிறது. சொல்லி நரகத்தின் வாயை அடைத்து பரலோகத்தின் கதவுகளை திறக்கிறது. வாட்சன் மேலும் பயன்பாடுகளை நம்ம முன்னுக்கு வைக்கிறார். பாவ அறிக்கை பற்றி சத்தியத்தின் மேல் சத்தியமாக அள்ளி தெளித்து விளக்கி விடுவதோடு நின்று விடாமல் அதன்படி நாம் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லுவதை வாட்சனை போன்ற பியூரிட்டன் பெரியவர்கள் கடமையாக வைத்திருந்தார்கள். இங்கு ஏழு பயன்பாடுகளை கொடுக்கிறார். நமக்கு நேரம் இல்லாத ஆழமா பார்ப்பதற்கு இருந்தாலும் சுருக்கமாக சொல்லுகிறேன். முதலாவது, பரிசுத்தமான பாவ அறிக்கை கடவுளை மகிமைப்படுத்துகிறது. அது பரிசுத்தமாக இருக்கும், உண்மையானதா இருக்கும், இதயத்திலிருந்து வருகிறதாக இருக்கும், எல்லா பாவங்களையும் வெளிப்படையாக சொல்லுகிறதா, கடவுளுக்கு முன் பேசுறதுக்கு நமக்கு வெக்கம் எதுக்கு, சீக்ரசி எதுக்கு, தெரியாம ஒண்ணுமே இல்லையே. கடவுளுக்கு முன் ஈனோக்கு மாதிரி உண்மை உள்ளவனா இருக்கணுமா இல்லையா, யோபு மாதிரி, தாவீது மாதிரி, அப்படிதான் இருக்கணும். பரிசுத்தமான பாவ அறிப்பை கடவுளை மகிமைப்படுத்துகிறார். அதுக்கு குறைந்த எதுவும் அவரை மகிமைப்படுத்தாது. இரண்டாவது, பாவ அறிக்கை நம்மை தாழ்த்தி கொள்வதற்கு ஒரு வாய்க்காலாக, ஒரு கருவியாக இருக்கிறது. பாவ அறிக்கை உண்மையா ஓப்பனா வெளிப்படையா எல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லுகிற பொழுது நம்ம ஆண்டவர் முன்பாக நம்மை தாழ்த்தி கொள்ளுகிறோம். தாழ்மை இருக்கிறதுக்கு பழையணும், அது கடையில் வாங்க முடியாது. அது ஆவிக்குரிய ஒரு குணாதிசயம், தாழ்த்தி கொள்ள பழகணும். மூணாவது, பாவ அறிக்கை துன்பத்தில் இருக்கும் இருதயத்தின் வடிகாலாக இருக்கிற பாவத்தால உணர்த்தப்பட்டு நம்ம செய்த பாவத்தை அது வருந்தி காயப்பட்டு ஆண்டவரிடத்துல வருகிற பொழுது அந்த காயத்துக்கு மருந்தா அதையெல்லாம் அவர் முன் கொட்டுகிறதுக்கு ஒரு வாய்க்காலாக அது இருக்கிறது. நாலாவது, பாவ அறிக்கை நம் பாவங்களை கழுவி சுத்தப்படுத்துகிறது. இதெல்லாம் ஆண்டவருக்கு உண்மையாகவே கொட்டி விடுகிற பொழுது நம்ம பாரம் குறையும், அதை நம்ம கழுவி சுத்தப்படுத்துகிறது. பாவ அறிக்கை ஐந்தாவதாக, அதை செய்கின்ற இருதயம் கிறிஸ்துவை நாடி நிற்கிறது. அது செய்கிற பொழுதுதான் கிறிஸ்துவினுடைய அந்த சந்தோஷத்தையும் நம்ம அனுபவிக்கிறோம். ஆறாவதாக, பாவ அறிக்கை பாவ மன்னிப்புக்கு வழி கோலுகிறது. மெய்யான பாவ அறிக்கை செய்யாமல் ஆண்டவர் நம்ம பாவத்தை எப்படி மன்னிப்பார்? மன்னிக்க மாட்டார். ஏழாவது, நம் பாவ அறிக்கை செய்ய வேண்டும் என்கிற இந்த கட்டளை அறிவுக்கு உகந்ததாகவும் எளிதாகவும் இருக்கிறது. அப்புறம் போய் வாட்சன் அது ரெண்டையுமே விளக்குகிறார். பாவ அறிக்கை செய்ய வேண்டியது ஒரு கட்டளை, இட்ஸ் அ கமாண்ட், கன்ஃபெஸ் யுவர் சின். ஏன் அறிவுக்கு உகந்தது? பாவம் செய்து விடுகிற பொழுது காயப்பட்டு வருந்திய அறிக்கை செய்யாமல் எப்படி இருக்க முடியும்? அதை மறைத்து வாழுகிற பொழுது நாம் இன்னும் இன்னும் அதிகமாக பாவத்துக்குள்ளாகத்தான் போவோம். ஆகவே இது லாஜிக்கல், இது அறிவுபூர்வமானது. இரண்டாவது, இது மிகவும் எளிதானதாக இருக்கிறது. ஏன்னா எந்த வித தொலையும் இல்லாமல் நம்ம வெளிப்படையா ஆண்டவர்கிட்ட நம்ம இருதயத்தை ஓபன் பண்ணி வைக்கிற அளவுக்கு எளிதாகவும் அது இருக்கிறது. இதையெல்லாம் விளக்கிவிட்டு, இந்த பயன்பாடுகளை எல்லாம் விளக்கிவிட்டு, மனசாட்சியை உறுத்தக்கூடிய ஒரு முக்கியமான கேள்விக்கு வாட்சன் பதிலளிக்க ஆரம்பிக்கிறார். அந்த கேள்வி, மனிதர்களுக்கு முன் நாம் பாவ அறிக்கை செய்ய வேண்டுமா என்பதுதான். இதுவரை நம்ம சொன்ன பாவ அறிக்கை ஆண்டவருக்கு முன் செய்யறது, மனிதர்களுக்கு முன்பு அல்ல. கடவுளோடு நாம் தனியாக வந்து பேச வேண்டியது. அதனுடைய தகுதிகளை தான் இவ்வளவு நேரம் பார்த்திருக்கிறோம். அதை செய்யாமல் இருக்கிறவனுடைய ஜெபம் ஜெபம் இல்லை, அது ஜெபத்தில் வந்தே ஆக வேண்டியது. ஆண்டவர் சொல்லிக் கொடுத்த மாதிரி ஜெபத்தில் மத்தையில போய் வாசிங்க, என்னுடைய பாவங்களை மன்னியும் சுருக்கமா சொல்லியிருக்கு. அதுக்குள்ள இதெல்லாம் அடங்கி இருக்கிறது. மனிதர்களுக்கு முன் நாம் பாவம் செய்ய வேண்டுமா? அதுக்கு பதிலளிக்கிற வாட்சன் மூன்று காரியங்களை சொல்லுகிறார். முதலாவது, பாரதூரமான பாவத்தை செய்து, தாவீது செய்தது போ, அந்த பாவத்தால் மற்றவர்களும் பாதிக்கப்பட்டிருந்தால், சபையில பாதிக்கப்படுவாங்க இல்லையா, அது செய்தவன் தன் பாவங்களை மற்றவர்களுக்கு முன் தன்னுடைய மனம் திரும்புதல் தான் செய்த பாரதூரமான பாவத்தை போலவே வெளிப்படையாக இருக்கும்படியாக அறிக்கை செய்ய வேண்டும். ஹீனஸ் சின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, சீரியஸ் சின், பாரதூரமான பாவத்தை சபையில் இருக்க ஒருவன் செய்கிற பொழுது சபை அங்கத்துவத்தில் அது சபையை பாதிக்கும். ஏன்னா தட் இஸ் அ பப்ளிக் சின், பிரைவேட் சின் இல்லை, தனிப்பட்ட விதம் அல்ல, பப்ளிக் மற்றவங்களை பாதிக்கிறது. அப்படி இருக்கிற பொழுது அவனுடைய மனம் திரும்புதல் வெளிப்படையானதாகவும் உண்மையானதாகவும் இருக்க வேண்டும். அப்படி இருக்குமானால் அவன் என்ன செய்யணும்? அவன் பப்ளிக்ல சர்ச்சுக்கு முன்னால அதுக்கு மன்னிப்பு கேட்க அவன் தயங்கவே கூடாது. 2 கொரிந்தியர் 2:6-7 பவுல் சொல்லுகிறார், துக்கம் உண்டாக்கினவன் எனக்கு மாத்திரமல்ல, ஒருவாறு உங்கள் எல்லோருக்கும் துக்கம் உண்டாக்கினான். ஏன்? அவன் என்ன செய்தான்? தன்னுடைய அப்பாவினுடைய மனைவியோடு குடும்பம் நடத்திட்டு இருந்தான், சித்தியோடு. அது பாரதூரமான பாவம், தாவீது செய்தது போல, அடல்டரி. ஆகவே அவன் எல்லாருக்கும் முன்பாக, எல்லாருக்கும் எதிராக செய்து விட்டான். அதுதான் பவுல் சொல்கிறான், உங்கள் எல்லோர் மேலும் அதிகம் பாரம் சுமத்தாத படிக்கு இதை சொல்லுகிறேன். அப்படிப்பட்டவனுக்கு அநேகரால் உண்டான இந்த தண்டனையே போதும். என்ன செய்தாங்க? அவனுக்கு தண்டனையை அவனை எக்ஸ்கம்யூனிகேட் பண்ணாங்க, சபை அங்கத்துவத்திலிருந்து தூக்கி, மனம் திரும்பாம இருந்ததுனால சபைக்கு வெளியே போட்டாச்சு. அதான் சபை நீக்கம் செய்வதுன்னு அதுக்கு அர்த்தம். அதனால் அவன் அதிக துக்கத்தில் அமர்ந்து போகாத படிக்கு நீங்கள் அவனுக்கு மன்னித்து ஆறுதல் செய்ய வேண்டும். ஏன்? அவன் இப்ப மனம் திரும்பி வந்து சபைக்கும் அறிக்கை செய்து விட்டது என்பதனால. ஆகவே பாரதூரமான பாவத்தை ஒருவன் செய்கிற பொழுது அது சபையை பாதிப்பதால், அதாவது சபை அங்கத்தவர்களை பாதிப்பதால், அவன் மனம் திரும்புதலுக்கு அடையாளமாக சபைக்கு முன் அதை சொல்ல வேண்டும் என்பது வேதமே சொல்லுகிறது. 2வது, ஒருவன் தன் பாவத்தை கடவுளிடம் அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்ட பின்பும், தான் செய்த பாவம் கடவுள்கிட்ட சொல்லி மன்னிப்பு கேட்டான், வேற யார்ட்டையும் அதை சொல்லல, அவன் அது அவன் மனசாட்சியை தொடர்ந்து வருத்தினால், அதன் காரணமாக அவனுக்கு அமைதி இல்லாமல் இருந்தால், ஞானமும் பக்தி விருத்தியும் உள்ள ஒரு நண்பர் ஒருவரிடம் பாவ அறிக்கை செய்து அவருடைய தகுந்த ஆலோசனையை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த இடத்துல மூப்பர்கள் கூட இருக்கலாம், அதுல போதகர்கள். யாக்கோபு 5:14-16 இங்கு வருகிறது, உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக, அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவுள். இதைத்தான் எல்லாரும் பிடிச்சி தொங்கிட்டு இருப்பாங்க. அது இல்ல முக்கிய விஷயம். அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார், அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். நீங்கள் சுவஸ்தம் அடையும்படி சுகப்படுத்தும்படி உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்கொருவர் ஜெபம் பண்ணுங்க. இப்ப எந்த இடத்துல குற்றங்களை போயிட்டு அடுத்த வாரத்துல இருந்து ஒவ்வொருத்தரா பார்த்து பார்த்து சொல்லி சொல்லி மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கிறது சொல்லல. இதெல்லாம் தப்பா வேதம் வாசிக்க கூடாது. அந்த மனுஷன் சம்பந்தப்பட்டது இது. அந்த மனுஷன் யார்ட்ட போனானோ அவர் சம்பந்தப்பட்டது இது. இந்த இடத்துல என்ன நடக்குது, ஒருத்தன் பெரிய பாவத்தை பண்ணிட்டான், ஆண்டவர் அதை உணர்த்தி விட்டார். இப்ப அவனுக்கு இருந்த வியாதி அந்த பாவத்தாலும் வந்திருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம், ஆனால் அவன் அதை தொடர்பு படுத்தி பார்க்கிறான். உடனே என்ன செய்யறான், மூப்பர்களுக்கு சொல்லுகிறான், என் பாவத்தை நான் அறிக்கையிடணும். பிரைவேட்டா மூப்பர்கள் அவனை சந்திக்கிறார்கள், பேசுகிறார்கள், அவர்கள் கிட்ட அறிக்கையிடுகிறான். இதைத்தான் ஒருவருக்கொருவர் உங்கள் குற்றங்களை ஒப்பிட்டு ஒருவருக்கொருவர் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுது. இதுக்காக ஊரே போய் சொல்றதையோ சப பூரா சொல்றதா நினைச்சே கூடாது. ஒன்லி டூ பீப்புள் ஓர் த்ரீ பீப்புள் சம்பந்தப்பட்டது இது. இப்ப அந்த பாவம் அந்த நோய் அவனுக்கு இருந்தது அந்த பாவத்தால வந்ததாக இருந்திருந்தால் அந்த நோயும் அதோடு குணப்படும். அவன் உண்மையாக பாவ அறிக்கை அவர்களுக்கு முன் செய்கிற பொழுது என்பதுதான் இந்த பகுதியில் உள்ள போதனை. அதனாலதான் நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் பலமுள்ளதாக இருக்கிறதுன்னு யாக்கோபு சொல்லுகிறார். இப்ப மூணாவது சந்தர்ப்பம், எவராவது இன்னொருவரை பற்றி தவறாக, யாராவது ஒருத்தர் இன்னொருவரை பற்றி தவறாக தீங்கு இழைக்கும் விதத்திலே வேறு யாரோடாவது பேசி அந்த மனுஷனுடைய நட்பேருக்கு களங்கம் உண்டாக்கி அவர் ஒன்றும் அத்தனை நல்லவர் இல்லை என்று கூறியிருந்தால் அவன் நிச்சயம் பாவ அறிக்கை செய்யணும். இது வந்து நம்ம ஊர்ல கொரோனா வைரஸ் மாதிரி நிறைய இருக்கு. கிறிஸ்தவர்கள் எல்லாத்தையும் இருக்கு. காசிப் பண்றது மட்டும் இல்ல, அடுத்தவன் பேரை கெடுக்கிறதுக்காக இல்லாதது பொல்லாதது சொல்லி பேசுறதும் எழுத பாஸ்டர்ஸ் நம்பர் ஒன் கில்லாடிகள் நம்ம இனத்துல இல்லையா. அதுதான் உண்மை, ஒத்துக்கணும். வாயே யாருக்கிட்ட வாய் பூட்டு போட்டு வச்சிருக்கணுமோ அவங்க வாய் தான் அசிங்கத்திலேயே சாம்பியனா இருக்கும். வேதம் அதை கண்டிக்கிறது. இன்னொருத்தனை பற்றி அந்த மாதிரி ஒரு வஞ்சக எண்ணத்தோடு அவருடைய மரியாதையை குறைவுபடுத்துகிறபடி நீ பேசினால் நீ கொலை செய்கிறாய்ங்கிறது வேதம். யாக்கோபோ போய் வாசிங்க, ஈக்குவல் டு மர்டர். மர்டர் பண்றது தப்புன்னு ஒத்துக்கோமா இல்லையா? அப்போ வாயால மர்டர் பண்ணலாமா? பண்ணக்கூடாது. தேள் தன்னுடைய விஷத்தை தன் வாயின் கொடுக்கில் சுமந்து செல்லுவது போல் மற்றவர்களை பற்றி அவதூறாய் பேசுகிறவன் விஷத்தை தன் நாக்கில் சுமந்து செல்லுகிறான் என்கிறார் வாட்சன். ஒரு நல்ல மனிதருடைய பெயருக்கு களங்கம் ஏற்படுத்துவது அவனை கொலை செய்வதற்கு சமமாக, இதை பத்தி யாக்கோபுல இருந்து நான் பிரசங்கம் செய்த பொழுது நிறையவே விளக்கி இருக்கிறேன். நம் நாடு செய்யக்கூடிய அநியாயங்களை யாக்கோபு அருமையாக விளக்குகிறார். நீதிமொழிகளையும் நிறைய இருக்கிறது. அது எத்தனை சுலபமாக இயல்பாக அடுத்தவனை அழிக்கும் கேட்டான இருதயத்தோடு கிறிஸ்தவர்களும் போதகர்களும் நம் இடத்துல செய்து வருகிறார்கள் தெரியுமா? அதுக்கு காரணம் போலி கிறிஸ்தவத்தின் தத்து பிள்ளையாக அவர்கள் இருக்கிறார்கள். மத்தேயு 5:23 24 வசனத்துல ஆண்டவர் என்ன சொல்றார், ஆகையால் நீ பலிபீடத்தின் இடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கு நீ நினைவு கூறுவாயானால். அதாவது நீ ஆராதனைக்கு வர்ற ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள், அப்படி ஆராதனைக்கு வர்ற பொழுது ஆண்டவர் உனக்கு உணர்த்துகிறார் இன்னொருத்தனுக்கு எதிராக நீ தவறு பண்ணி இருக்கிறாய். அந்த எண்ணம் உண்டான உடனேயே நீ உன் பலிபீடத்தின் உன் காணிக்கையை வைத்து விட்டு போய் உன் சகோதரனோட முதல்ல ஒப்புரவாகு, அதுக்கு பிறகு வந்து உன் காணிக்கையை செலுத்து, உன் ஆராதனையை செலுத்து. ஏன், நீ அந்த உணர்த்தப்பட்டிருக்கிற காரியம் உன் சகோதரனுக்கு எதிராது, அது நீ ஒப்புரவாகிற வரையில் நீ செய்கிற எந்த ஆராதனையையும் ஜபத்தையும் ஆண்டவர் கேட்கவே மாட்டார், ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். ஒருவருக்கு ஏற்படுத்திய மனக்காயத்தை சரி செய்யாமல் அவரோடு நீ ஒப்புரவாக முடியாது என்கிறார் வாட்சன். அதை நீ செய்து முடிக்கும் வரை உன்னுடைய ஆராதனையை ஆண்டவர் ஏற்க மாட்டார், ஆசீர்வதிக்க மாட்டார், உன்னுடைய ஜபத்தையும் அவர் கேட்க மாட்டார், அவருடைய வார்த்தையும் உன் காதில் விழாது. எவ்வளவு பாதகம் பாக்குறீங்களா? அதாவது இதை செஞ்சு இது சரியா ஒப்புரவாகாத வரையும் அவருடைய சத்தியம் உன் இருதயத்துக்குள்ள ஏற முடியாதபடி, இறங்க முடியாதபடி ஆண்டவர் பார்த்துக்குவார். இப்ப இதுல என்னுடைய பயன்பாடுகளோடு அதை முடிக்கிறேன். முதலாவது, அன்றாட வேதத்தை வாசித்து இருதய பரிசோதனையில ஈடுபட்டு கடவுளுக்கு முன் பாவ அறிக்கை செய்கிறீர்களா? நான் சொன்னா இல்லையா, இந்த பாடங்களை தயார்படுத்திக்கிட்டு வருகிற பொழுது ஒவ்வொரு பாடத்திலையும் ஆண்டவர் என்னோட பேசாம இல்ல, என்னுடைய குறைகளை நினைவுபடுத்தாம இல்ல. ஆண்டவருடைய அனுபவத்தை அடைந்திருந்தால் சத்தியம் பேசும், உணர்த்தும். இதற்கு முன்பு இருந்ததை விட அதிகமாகவே அது நடக்கிறதுக்கு காரணம், சரி நான் அவிசுவாசி இல்லாம இல்லங்கிறதுக்கு ஒரு அறிகுறி மட்டுமல்ல, அதுதான் வேதம் செய்யும், அதுதான் ஆவியானவர் செய்வார். அப்ப நாம இருதய பரிசோதனையில ஈடுபடுகிறோமா, பாவாரிக்க செய்கிறோமா, இல்லாத சும்மா ஜபத்தை ஒரு சாஃபிஸ்டிகேட்டடா அழகா செஞ்சுட்டு போய்கிட்டு இருக்கிறீங்களா? மறுபடியும் போய் ஆண்டவருடைய அந்த மாதிரி ஜபத்தை வாசிச்சு பாருங்க, என்னென்ன ஜபத்துல இருக்கணுங்கிறத கருத்தோட வாசிச்சு பாருங்க. ரெண்டாவது, கணவனும் மனைவியுமாக இந்த பாவ அறிக்கை செய்கிறீர்களா? பல வேளைகளில் கணவனும் மனைவியும், மனைவி கணவனிடமும் அதை செய்ய வேண்டி இருக்கும். ஏன்னா அவங்களுக்குள்ளதான் ரொம்ப உறவு நெருக்கமா இருக்கணுமா இல்லையா, கடவுளுக்கு அடுத்தபடியா? அதை செய்யறீங்களா? அது உங்க வாழ்க்கையில் ஒரு அவசியமான செயலா இருக்குதா? ஓப்பனா உங்களோட கணவன் மனைவிக்கு, மனவன் கணையோடு அதை பேசி சொல்லி யோகம் பண்ண முடியுதா? செய்யறீங்களா? கேட்டு பாருங்க. நம்ம ஊர்ல அது கஷ்டம், எல்லாம் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி, இந்த அரேஞ்ச் மேரேஜ் எல்லாம் ஒரு வண்டி ஓடுற மாதிரி இப்படியே ஓடிக்கிட்டு இருக்குமே தவிர, அதுல ஒரு அந்த ஆலன் டன் தன்னுடைய புஸ்தகத்துல ஒரு சுவிசேஷ அன்புன்னு சொல்லி இருக்கிறார் இல்லையா, அதெல்லாம் இல்லாம தானே ஓடிட்டு இருக்கும். அது எவ்வளவு பெரிய ஆபத்து! கணவன் மனைவி உறவு அப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவரோடு இருக்கிற உறவுக்கு அடுத்தபடியா இருக்கிற ஒரு உறவு, வேற எதுவும் அந்த அளவுக்கு நெருக்கமா ஆண்டவர் கொண்டு வரல. ஃப்ரெண்ட்ஷிப், நல்ல நண்பன், அது கூட இதாக முடியாது. அப்ப அந்த பாவாரிக்க செய்யறீங்களா? மூணாவது, இதுவரை இந்த விஷயமே தெரியாம நீங்க வாழ்ந்திருந்தால், இந்த போதனை இருதயத்தை தாக்கி இன்னைக்காவது காயப்படுத்தி இருந்தால், இன்னைக்கு பாவாரிக்க செய்வத உங்களுடைய ஜெபத்தின் ஒரு பகுதியாக நீங்க வைத்திருக்க ஆரம்பிக்கணும். அன்றாட மனம் திரும்புதலின் ஒரு பகுதியாக கடவுளுக்கு முன்பாக செய்யும் மெய்யான பாவ அறிக்கை இருக்கணும். பாவத்தை பாவமாக பார்த்து அதை செய்திருப்பது உணர்ந்து அதற்காக மிகுந்த துக்கத்தோடு வருந்தி அதை கடவுளுக்கு முன் மனம் திறந்து அறிக்கை செய்ய வேண்டும். வாட்சன் சுட்டி காட்டுகிற மனம் திரும்புதலுக்கான ஆறு மூலப்பொருள்களிலும் ஒன்னு குறையக்கூடாது. ஜெபம் பண்ணுவோம். அன்பும் கிருபையும் உள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த நாளிலும் பாவ அறிக்கை செய்வதை பற்றி மனம் திரும்புதலின் ஒரு பகுதியாக அது எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று பியூரிட்டனான வாட்சனினுடைய நூலிலிருந்து எங்களுக்கு விளக்கி இருக்கிறேன். பாவ அறிக்கை என்பதே தெரியாத ஒரு ஜனமாக நம்முடைய மக்கள் எவ்வளவோ காலமாக இருந்து வருகிறார்கள். ஆண்டவரே, இந்த போலித்தனம் எல்லாம் நீங்கி ஒரு மையான கிறிஸ்தவம் நம் நாட்டிலே அதிகமாக உயர்வாக வளர்ந்து வர நீர் கிருபை பாராட்டும் ஆண்டவரே. நீர் இல்லாமல், ஆவியானவர் இல்லாமல் நடக்கின்ற காரியம் அல்ல அது. எங்களையும் ஏமாற்றி, மற்றவர்களையும் ஏமாற்றி போலித்தனமாக சபை நடத்தி கொண்டு போய்கொண்டிருக்காமல் உண்மையானவர்களாக நடக்க ஆவியானவருடைய எழுப்புதலும் வல்லமையும் எங்களுடைய வாழ்க்கையிலும் சபையிலும் தெரியும்படியாக இருக்கும்படியாக நீர் கிருபை பாராட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்திலே கேட்டு ஜெபிக்கிறோம். ஆமென்.